రాధే కృష్ణ. శ్రీమతి రామానుజాయ నమః. అఖిలాండకోడి బ్రహ్మాండ నాయకన్, సర్వలోక రక్షకన్, సర్వలోక శరణ్యన్, సాక్షాత్ శ్రీహపదియాన భగవాన్ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷர்களா பூமியில் அவதரிப்பிக்க பண்ணி இந்த ஜீவர்களை கரையேற்றுறத தன்னுடைய லட்சியமா வச்சிருக்க. பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பகவான் அடையிறது லட்சியம் அப்படின்னு வாழ்க்கையில வாழறது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம லட்சியமும் மாறுறது. பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுது பசிக்கும் போது பால் சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், இது லட்சியமா இருக்கு. கொஞ்சம் நீஞ்சறதுக்கு தவழறதுக்கு வந்தவொடனே கை கம்படுறதுங்க பொருட்கள் எல்லாம் எடுக்கணும்ன்ற லட்சியமா இருக்கும். கை கால் முளைச்ச உடனே ஓடி ஆடி விளையாடுறது லட்சியமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வயசான உடனே பள்ளிக்கூடம் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட பழகிறது லட்சியமா இருக்கும். எவ்வளவு வயசு வந்த உடனேயே ஆண் சரீரம் பெண் சரீரத்து மேல ஒரு ஈர்ப்பு லட்சியமா இருக்கும். பிரதாளி போகிறது, சம்பாதிக்கிறது, இல்லாட்டி கல்யாண வயசாயிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, அப்புறம் அதை வளர்க்கறது, வீடு வாசல் வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, வியாதி வந்தா அதை சரி பண்ணிக்கிறது, இப்படி பலவிதமான லட்சியம். வயசாக வயசாக தன் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அனாயசமான மரணம் வேணும், இப்படி பலவிதமான லட்சியங்கள். ஆனா உத்தமமான லட்சியம் எது அப்படின்னா பகவானை அனுபவிக்கிறது, பகவானை அடையிறது. அதனால இதெல்லாம் வேண்டாம், இப்படெல்லாம் பண்ணப்படாது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், குழந்தைகளை பெற்றுக்க வேண்டாம், பள்ளிக்கூடம் போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், சொத்து சேர்க்க வேண்டாம் அப்படி சொல்ல வரல. இது எல்லாமே பகவத் அனுகிரகமா, பகவானுடைய பிரசாதமா அனுபவிக்கணும், பகவானை மறக்கப்படாது. இந்த அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம், இன்னைக்கும் கிராமங்கள்லாம் பார்த்தா அந்த மாடை முளையடிச்சு மேய விடுவா, கயிறு கட்டி விட்டுருவா, ஒரு கொம்பு அடிச்சு அழகா முளையடிச்சு மேய விட்டானா இந்த மாடு மேயும். ஆனா எப்படி மேயும்னா, இந்த முளையடிச்சு விட்டுருக்கா இல்லையா, அந்த முளையடிச்ச கம்புலேருந்து அது கயிறு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் அது மேய்ச்சல். என்னாகணும், இந்த மாடு மேயர் ஆசிரியர் சுத்தி சுத்தி வரும்பொழுது தானாகவே இந்த கயிறு இந்த கம்புல சுத்தின்றே வரும். இப்ப தானாகவே இந்த கயிறுடைய நீளம் குறையும், இது இந்த முளையடிச்ச கம்பு கிட்ட வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி பகவத் லட்சியம் பிராதான்யமா வச்சுட்டோம்னா அந்த குடும்ப வாழ்க்கையில சுத்தின்றே இருந்தோம்னா கூட நமக்கு தெரியாமல் பகவானிடத்துல நெருங்கிடுவோம். இந்த லட்சியம் நமக்கு மறந்து போயிடுறது. ஆனா பகவானாலே மறக்க முடியறது இல்லையா, அதுதானே அவனுடைய நிர்ஹேதுக கிருப்பை. நிர்ஹேதுக கிருப்பைனா வெரிதே அருள், காரணமே இல்லாத அனுகிரகம் அப்படின்னு பெயர். அந்த காரணமே இல்லாத அனுகிரகத்தினாலே திரும்ப திரும்ப தன்னுடைய பக்தர்கள், தனக்கு கூடவே இருக்கக்கூடிய பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பூமியில் அனுப்புறான். அப்படிதான் ஆதிசேஷனாகிய அனந்தாழ்வான பூமியில பிறப்பிக்க வைக்கணும்னு சுவாமி சங்கல்பம் பண்ணின்றான். அதுக்கு அச்சாரமாக தான் ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வார் மூலமாக லோகத்தில் அவர் வரத்துக்கு 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே அவருடையதான திவ்யமங்கள விக்கிரகத்தை கொடுத்துட்டான் எம்பெருமான். அவ்வளவு அழகு. அப்படி ராமானுஜர் வரத்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு விஷயங்கள் தீர்மானம் ஆயிடுத்து. அழகா களி பறந்து 4000 வருஷங்கள் ஆன சமயம் அழகா பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு ஒரு மகானுபாவர், சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர், ஆளவந்தார் நாதமுனிகள் இவர்கள்லாம் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்காக அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கா, உத்தமமான ஒரு ஆச்சாரிய மரணம்னு பிரார்த்தனையும் அவர்கள் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம சில இடங்கள்ல ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கும் சுவாமி நம்மாழ்வார் ராமானுஜருடைய இன்னொரு விக்கிரகத்தை கொடுத்தார் அப்படின்னும் காண கிடைக்கிற. ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடி இன்னொரு விக்கிரகமும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு சுவாமி நம்மாழ்வார் கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல மதுரகவியாழ்வார் கொடுத்த விக்கிரகத்தையே திரும்பியும் எடுத்து நாதமணிகளிடத்துல நம்மாழ்வார் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அவ அழகா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காள், அழகா ஆளவந்தாரம் பிரார்த்தி சென்றிருக்கார். அப்பதான் பெரிய திருமலை நம்பிகள் அவர் எப்பொழுதும் திருவேங்கடமுடையானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர். தாத்தாச்சாரியார் அப்படின்னு அவர்தான் கொண்டாடுறது உண்டு. மலையப்ப சுவாமியை அவரை பார்த்து தாத்தக அப்படின்னு கொண்டாடினார். தாத்த அப்படின்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். அதனால அப்பேற்பட்டவர். அவருக்கு சகோதரிகள் ரெண்டு பேர் இருந்தார். பூமி பிராட்டி, பெரிய பிராட்டி அப்படின்னு பேர். பூமி பிராட்டி பேர் தான் காந்திமதி அப்படின்னு பேர். அழகா இவெல்லாம் ஹாரித கோத்திரம். இந்த அழகா ஆச்சரியமா இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இந்த பூமி பிராட்டிய ஸ்ரீபெரும்புதூர்ல வாழ்ந்துட்டு இருந்த கேசவ சோமயாஜி அப்படின்ற ஒருத்தருக்கு, ஆசூரி கேசவ சோமயாஜி அப்படின்ற ஒருத்தருக்கு அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பெரிய திருமலை நம்பிகள். அவர் ஹாரித கோத்திரம். இந்த ஹாரித கோத்திரத்தில் அவர் இருந்தார். பெரிய பிராட்டின்ற இன்னொரு தங்கைய இன்னொருத்தருக்கு அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மதுரமங்கலம், மழலை மங்கலம்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னொருத்தருக்கு அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த ஆசூரி கேசவ சோமயாஜி காந்திமதி அம்மையா. வா, ரெண்டு பேரும் அழகா திவ்யமான தாம்பத்தியம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்திருக்க. கல்யாணம், தாம்பத்தியம் இதெல்லாம் பகவத் சம்பந்தமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்துல கல்யாணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த கல்யாணத்துக்கு அழகா வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அக்ஷதை எல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வைதிக முறப்படி கல்யாணம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பெரியவா எல்லாரும் ஒத்துக்கொள்றார்கள். அப்படி அழகா ஒரு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆயாச்சு. அப்ப ஆசூரி கேசவ சோமயாஜி அவர் நல்ல சத்புத்திரன் வேணும் அப்படின்னு நினைச்சார். அவரும் காந்திமதி அம்மையாரும். உடனே அவ பார்த்தா நேர மாடமாமயிலை திருவல்லிக்கேணி போனார்கள். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி நின் பாதமே கதின் எல்லாரும் புலம்பும்படியான கீதாச்சாரியனான எம்பெருமானுடைய இருப்பிடம். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழுதேற்றும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். தித்திக்க தித்திக்க ஒரு பழமா சாராம் யாருன்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள். முறுக்கு மீசையோட மாட்டுக்காரனா இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் அப்படின்னா பார்த்த சாரதி தான். ஜம்முன வலது கையில சங்கம் வச்சுண்டு இடுப்புல வாழெல்லாம் சொரிகிண்டு முறுக்கு மீசையோட நிற்கும்படியான பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். பார்த்த சாரதி ரொம்ப சௌலபியம் யாருன்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள். அந்த கைரவணி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புஷ்கரணி, அந்த கைரவணி குளத்தை கதையில அழகா பார்த்தசாரதி பெருமாளை உத்தேசிச்சு ஜோர ஆசூரி கேசவ சோமயாஜி ஒரு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்றார். எப்படி தசரத சக்கரவர்த்தி ஒரு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணாரோ அதுபோல இவரும் ஒரு புத்திர காம இஷ்டி யஜ்யம். புத்திர காமேஷ்டினா நல்ல சத்புத்திரன் உண்டாகணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய யஜ்யம். நம்ம பெரியவா பண்ண யஜ்யங்கள் எல்லாத்துலயுமே சயின்டிபிக் ரீசன்ஸ் உண்டு. அந்த மந்திரங்களே உடம்புல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும். அதன் மூலமாகவே சத்தான குழந்தைகள்லாம் உண்டாவா. இப்பெல்லாம் எத்தனையோ விதமா ஆர்டிபிஷியல்லாம் பண்றா இல்லையா, குழந்தைகள்லாம் செயற்கை கருத்தரித்தல் முறைன்றா இல்லையா. அவள் எப்படி இதெல்லாம் நம்ம சயின்ஸ்னு ஒத்துக்கிறோமோ அந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் கூட ஒரு சயின்ஸ். அது இந்தந்த ஹோமத்துக்கு இந்தந்த சமைத்து போடணும், இந்தந்த மந்திரங்கள் சொல்லணும், இந்த மாதிரி விரதானுஷ்டானங்கள்லாம் உண்டு அப்படின்றது காண கிடைக்கிறது. இன்னைக்கும் பல பேருக்கு இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு. உண்மையா அழகா புரிஞ்சிருந்தவாளுக்கு பிரத்யக்ஷமா அந்த அனுபவங்கள் கிடைச்சிட்டுதான் இருக்கு. ஆத்துல பண்ணக்கூடிய சூரசன ஹோமமா இருக்கட்டும், எந்த ஹோமம் பண்றோமோ அந்த ஹோமத்திற்குரியதான முறை, அந்த ஹோமத்தை சேர்க்கக்கூடிய திரவியங்கள், அந்த ஹோமத்துல உபயோகப்படுத்தக்கூடிய சமைத்து, இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள் உண்டு. மழை பெய்யறதுக்கெல்லாம் ஹோமம் பண்றா இல்லையா, நிச்சயமா மழை பெய்யும், சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி ஆசூரி கேசவ சோமயாஜி திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியின் இடத்துல பிரார்த்திச்சுண்டு ஜோரா அழகா வைகாசி மாசத்துல ஒரு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிற. அப்படி பண்ணிட்டு அவங்க தங்கரா. அப்ப ராத்திரி சொப்பனத்துல திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளே காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. அதுபோலவே கொஞ்ச நாள்லயே காந்திமதி ஜோர அழகா கருத்தரிக்கிறார். கருத்தரிச்சாச்சு. பார்த்தசாரதி பெருமாளுடைய அம்சமும் ஸ்வயம் ஆதிசேஷனுடைய அம்சமும் ஒன்னா சேர்ந்து வளர்றது ஒரு குழந்தையாக காந்திமதி அம்மையாருடைய திருவயிற்றில். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா பகவத் தியானம் பகவத் சம்பந்தமான விஷயங்கள் இந்த சிந்தனையோட ஸ்ரீபெரும்புதூர்ல ஆதிகேசவ பெருமாள் கோவில் வாசல்ல தான் அவளுடைய கிரகம். அங்க ஆனந்தமா கர்ப்பத்துல ஜோரா குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா. உலகம் உய்வதற்காகவே பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம்னு நம்ம எல்லாரையும் உய்விக்கிறதுக்காகவே ஸ்வயம் ஆதிசேஷன் அழகா அவதாரம் பண்றதுக்காக வளர்ந்துட்டு. எப்படி தேவகி கர்ப்பத்துல 6 மாசம் வளர்ந்தானோ, மீதி மாசங்கள் அழகா ரோஹிணி கர்ப்பத்துல வளர்ந்தானோ, அதே ஆதிசேஷன் ஜோரா சுமத்ராதேவியுடைய கர்ப்பத்துல லக்ஷ்மணனா வளர்ந்தானோ, அதே ஆதிசேஷன் ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லும்படியான பூதபுரியில காந்திமதி அம்மையாருடைய திருவயிற்றுல ஜோரா வளர்ந்துட்டு வந்தா. அழகா 10 மாசம் நெருங்குற சமயம் ஆயாச்சு. அதிவிசேஷமா கலியுகம் 4118 வருஷங்களுக்கு பிறகு பிங்கள வருஷம் சித்திர மாசம் சுக்ல பக்ஷ பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் கர்க்கடக லக்னம் வியாழக்கிழமை. இதுதான் பகவத் சங்கல்பம்னு பெயர். இன்னைக்கு சரியா திருவாதிரை நட்சத்திரம் வியாழக்கிழமையும் கூட குருவாசரம் அப்படின்னு இல்லையா, குருவாரம் அவ்வளவு விசேஷம். குருவாரம்ன்றது அந்த வியாழக்கிழமை தான். சித்திரை மாசம் அழகா பஞ்சமி திதி சுக்லபக்ஷ பஞ்சமி திதி, அதுலதான் ஆதிசங்கர பகவத் பாதன அவதாரம் பண்ணார். எப்பொழுதுமே சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி முக்காவாசி அடுத்தடுத்த நாள் வரும், வேடி ஒரே நாள்ல வரும். ஏன் அப்படின்னா அத்வைதிகள்லாம் வந்து திதிய பிராதானியமா எடுத்துப்பா பஞ்சமி திதிய, வைஷ்ணவா நட்சத்திரத்தை பிராதானியமா எடுத்துப்பா, அதனால திருவாதிரை நட்சத்திரத்தை எடுத்துப்பா. நட்சத்திரத்திலேயே 2 நட்சத்திரம் மட்டும்தான் முன்னாடி திரு அப்படின்னு சேர்ப்போம். ஒன்னு திருவோணம், இன்னொன்னு திருவாதிரை. வேற எந்த நட்சத்திரத்துக்கும் திரு ரோஹிணி திருப்புணர் பூசம் அதெல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் ரோஹிணி கிருஷ்ண அவதாரம், ஆனா திரு ரோஹிணின்னு சொல்ல மாட்டோம். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்னு, அப்புறம் திரு ஆதிரை அப்படின்னு. அத்தனை ஆச்சரியம். அந்த மாதிரி திங்கள வருஷம் சித்திர மாசம் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் நம் ராமானுஜராவுடைய அவதார காலம். திங்கள வருஷம் சித்திர மாசம் ஆச்சரியமா சுக்ல பட்சம் பஞ்சமி திதி வளர்பீரை பஞ்சமி திதியில வியாழக்கிழமையில திருவாதிரை நட்சத்திரத்துல கர்க்கடக லக்னத்துல மத்தியான சமயம் அவதாரம் பண்ணார். ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். அந்த கணக்கு படி பார்த்தா பெரியவாள்லாம் கணக்கு பண்ணி சொல்றா 13/4/1717 அப்படின்னு காண கிடைக்கிறது. 1017ன்ற வருஷம், சில இடங்கள் 1016ன்னு சொல்றா. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அடுத்த வருஷம் நமக்கு 1000வது ஜெயந்தி, அது மட்டும் நிச்சயம். அவ்வளவு வசதி கலியுகம் பெற்ற பலன். கலியுகத்துல நாம பிறந்ததுனாலேயே நமக்கு ராமானுஜர் பிறந்ததுக்கு அப்புறமா, சங்கரர் பிறந்ததுக்கு அப்புறமா, ராகவேந்திரலாம் பிறந்ததுக்கு அப்புறமா, விவேகானந்தர் மகா பெரியவாள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமாக நமக்கு ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுவே கோட்டி ஜென்ம சுகிருதம். இங்க இங்க ராமானுஜர் இப்படி அவதாரம் பஞ்சாரம் ஸ்ரீபெரும்புதூர்ல ஆதிகேசவ பெருமாள் கோவில் வாசல்ல தான் சுவாமி ராமானுஜருடைய வீடு. அழக குழந்தை பிறந்தாச்சு ஸ்வயம் ஆதிசேஷன். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அப்படின்படியா ஆதிசேஷன். பகவான் சென்றார்னா அவருக்கு கொடையா நிக்கிறாராம், பகவான் உட்கார்ந்தார்னா அவருக்கு ஆசனமா மாறிடுறாராம், பகவான் நடந்தார்னா அவருக்கு மர பாதுகையா மாறிடுறாராம், பகவான் படுத்துண்டார்னா படுக்கையா மாறிடுறாராம், பகவானுக்கு எந்த விதத்துல எப்படி விதமான கைங்கரியம் பண்ணணுமோ அத்தனையும் சேர்த்து பண்ண ஆதிசேஷன் கலியுகத்துல நம்மளையெல்லாம் உத்தாரணம் பண்றதுக்காகவே ஸ்வயம் ஆசூரி கேசவ சோமயாஜிக்கும் ஸ்ரீமதி காந்திமதி மாதாவுக்குமாக ஸ்ரீ பெரும்புதூர்னு சொல்லும்படியான பூதபுரியில அவதாரம் பண்ணிட்டார். ஜெய் போலோ காந்திமதி மாதா கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ ஆசூரி கேசவ சோமயாஜிஜி கி, ஜெய் போலோ ஸ்ரீ பெரும்புதூர் தேசத்துக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ ஆதிகேசவ சுவாமிக்கு. ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் வடமா அப்படின்னு காண கிடைக்கிறது. ஹாரித கோத்திரம், அழகா ராமனுடைய வம்சத்துல வந்து ஹரித மகாராஜா காஞ்சிபுரம் பூதபுரிக்கு வந்து அழகா பகவான தியானம் பண்ணி பகவான பிரத்யக்ஷமா பார்த்த உடனே அப்பொழுதே பகவான் திருவாக்கு கொடுக்கிறான், இவ்வளவு நாள் நீ சத்திரியனா இருந்தாய், இனிமேல் நீ பிராமணன் ஆயிட்டாய், உன்னுடைய குலத்துல உத்தமமான மகாத்மா ஒருத்தர் அவதாரம் பண்ணி கலியுகத்து ஜனங்களை எல்லாரும் உத்தாரணம் பண்ண போறாருன்னு சொன்ன அப்பேற்பட்ட ஹாரித கோத்திரம் தான் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் உடையவர் எம்பெருமானாருடைய கோத்திரம். திங்கள வருஷம் சித்திர மாசம் சுக்ல பக்ஷ பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாதிர நட்சத்திரம் கர்க்கடக லக்னம் மத்தியான சமயம் அழகா சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். கலியுகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை தன்னுடைய கிருப்பையினாலேயே வைகுண்டத்துக்கு ஐசிண்டு போகிறதுக்கான ஒரு ஆச்சாரியன் காரே கருணை ராமானுசா. நிஜமாவே சித்திரை அவ்வளவு விசேஷம். சித்திரை வைகாசி தான் வசந்த ருத்துன்னு சொல்லுவா, சைத்திர மாசக அப்படின்வா, சைத்திர மகான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவேன். ஏன்னா சைத்திர மாசம் ரொம்ப விசேஷம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ண மாசம். அப்போ காடுகள் மலைகள்லாம் நல்லா பூத்து குலுங்கும் வசந்த ருத்துல தான், சைத்திர வைகாசி தான் வசந்த ருத்து, நிறைய பூக்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய காலம் அதுதான். அந்த மாதிரி உலகத்துல ஆதிகேசனாகிய ராமானுஜர் அவதாரம் பண்ணும்பொழுது எல்லாம் பூத்து குலுங்கித்தான், ஆஹா எங்கள் கதி ராமானுஜர் வந்துட்டார் 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 அப்படின்னு பரமபக்தர் இருக்கவாள்லாம் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய நர்தனமாடினார்களாம். அங்கெல்லாம் நிஜமா அழுக வராது, பெரியது கிடையாது. ஆனாலும் இங்க பூமியில அவதாரம் பண்ண உடனே நதிகள்லாம் ஜலம் தெளிவா ஓடித்து ஆதிகேசவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா குழந்தை பிறந்தவன் அந்த ஆர்தநாதம்னு சொல்லுவான், குழந்தை பிறந்தவன் அழுகுறது கிடையாது, எல்லாரும் வெள்ள இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி குடிச்சுவா, குழந்தை பிறந்து கொடுத்து அப்படின்னு சந்தோஷமா. இந்த காலம்னா ஹாஸ்பிட்டல் எந்த குழந்தை பிறந்தன்னு தெரியாது, தன் குழந்தையான சந்தேகம் இருக்கும். ஆனா அந்த காலத்துல கிரகத்திலேயே தான் அழகா பிரசவம் பார்ப்பா. பிறந்த உடனே ஆர்த்தநாதம் கேட்ட உடனே கட்டின்றிருந்த வஸ்திரத்தோட தீர்த்தம் ஆடினாராம் ஆசூரி கேசவ சோமியாஜி. அது ஒரு தர்மம், குழந்தை பிறந்துட்டான் அப்படின்னு கேட்ட உடனேயே ஜோர தீர்த்தம் ஆடி உடனேயே அழகா தான தர்மங்கள் பண்ணணும், பிராமணாவளுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். அதுவும் ஆத்துல புத்திரன் உண்டாகிறான் அப்படின்ன உடனேயே பித்திருக்கள்லாம் வந்துடுறாளாம். அப்ப தானம் கொடுக்கறது அத்தனை விசேஷம், அவ்வளவு அழகா கட்டின்றிருக்கிற வஸ்திரத்தோட தீர்த்தமாடி கோதானம் பூதானம் ஸ்வர்ண தானம் இப்படி நிறைய தானம் எல்லாம் ஆசூரி கேசவ சுவாமியாஜி கொடுத்தார். எத்தனை பாக்கியம் இல்லையா, அவ்வளவு வசதி சுவாமி ராமானுஜருடைய ஜனனம். இந்த ஜனனம் கேட்டுகள் இல்லையா, இந்த ஜனனமே இனிமேல் நமக்கு ஜனனம் இல்லாமல் பண்ணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் சித்தின் இருக்கும் இல்லையா, ராமானுஜ ஜனனம் கேடுடல் இல்லையா, இனி ஒரு ஜனனம் கிடையாது. நம்மளா ஆசைப்பட்டு திரும்பிய வேணா பூலோகத்தை பகவான் அனுபவிக்கணும்னு வேறதானும் பகவத் அனுபவத்தை தலைக்கணும்னு வந்தாலே ஒழிய இனி உங்களுக்கு மறுபடியும் தாயாருடைய கர்ப்பத்துல கர்ப்பவாசாதி துக்கம் அப்படின்றது கிடையாது. அதனால் இனி ஒரு ஜனனம் இல்லை. ஏன்னா ராமானுஜ ஜனனம் கேட்டாச்சு. ராமானுஜ ஜனனம் கேட்டலன்னு அதே தியானம் பண்ணுங்கோ, மீதி விஷயம் நாளைக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராதே கிருஷ்ணா.